Raya Radha Madhava Kunja Bihari Jaya. Gopijana Vallabha Girivara Dhari. Yasoda Nandana Brajadanda Ranjana. Jamuna Tira Vanachari. Jaya Radha Madhava Kunja Bihari. Jaya Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare, Hare Rama, Hare Rama, 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 Hare Hare. Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare, Hare Rama, Hare Rama, 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 Hare Hare. Prabhupada, Prabhupada, Jaya, Prabhupada, Jaya. Prabhupada, Jaya, 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 Namachan Hari Dastapur Ki Jai, Prem Sigahal Sri Krishna Chaitanya Prabhu Nichananda Sri Advaita Gadara Jashigar Bhakta Rindigi Jai, Sri Sri Radha Krishna Gopa Gopita Shama Kunda Radha Kuri Giri Govardhan Ki Jai, Sri Vrindavan Dham Ki Jai, Navadup Dham Ki Jai, Ganga Jumana Tulsi Bhakta Devi Ki Jai, Ananda Koti Vaishnava Rindigi Jai, Samavetta Bhakta Rindigi Jai, Gopremanandi. All glories to the Sama devotees, all glories to the Sama devotees, all glories to the Sama devotees, all glories to Sri Guru Sri Guru, all glories to Sri Prabhupada. Namo Vishnu Padaya Krishna Prasthaya Bhutale Shri Mahari Bhakta Vedanta Swami Niti Namane Namaste Sarasvata Devi Gauravani Prasadane Niravishesha Shunyavadi Paschachade Shatadane Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhakta Vrinda Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Reading from chapter 18 of Bhagavad Gita as it is, text 65. Manmana Bhava Mad Bhakto Madhya Jibhav Namaskuru Mami Vasyasi Satyam Te Pratijane Priyo Sime. Translation, always think of me, become my devotee, worship me, and offer your homage unto me. Thus, you will come to me without fail. I promise you this, because you are my very dear friend.
Hare Krishna. Yarkla English puriyadu? Okay. 18th adhyayam, 65th padam. எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக, இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன்.
Probably the most confidential part of knowledge is that one should become a pure devotee of Krishna and always think of him and act for him. One should not become an official meditator. One should be so molded that one will always have the chance to think of Krishna. One should always act in such a way that all his day-to-day activities are in connection with Krishna. He should arrange his life in such a way that throughout the 24 hours he cannot but think of Krishna. And the Lord's promises that anyone who is in such pure Krishna consciousness will certainly return to the abode of Krishna, where he will be engaged in the association of Krishna face to face. This most confidential part of knowledge is spoken to Arjuna because he is the dear friend of Krishna. Everyone who follows the path of Arjuna can become a dear friend to Krishna and obtain the same perfection as Arjuna. These words stress that one should concentrate his mind upon Krishna, the very form with two hands holding a flute, the bluish boy with a beautiful face and peacock feathers in his hair. There are descriptions of Krishna found in Brahma Samhita and other literatures. One should fix his mind on this original form of Godhead, Krishna. One should not even divert his attention to other forms of the Lord. The Lord has multi-forms as Vishnu, Narayan, Rama, Varaha, etc., but a devotee should concentrate his mind on the form that was present before Arjuna. Concentration of the mind on the form of Krishna constitutes the most confidential part of knowledge, and this is disclosed to Arjuna because Arjuna is the dearmost friend of Krishna's. This verse comes near the end of the Bhagavad Gita in chapter 18, so it's actually a summary of the teachings.
இந்த பதம் பகவத் கீதையின் கடைசி அத்தியாயத்தில் வருவதால் இது வந்து ஒரு முடிவுரையாகும்.
So particularly in the third chapter Krishna explained about karma yoga.
மூன்றாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கர்ம யோகத்தை சொல்கிறார்.
In the fifth chapter Krishna explained jnana yoga.
ஐந்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞான யோகத்தை பற்றி விவரிக்கிறார்.
In the sixth chapter Krishna explained astanga yoga.
ஆறாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அஷ்டாங்க யோகத்தை பற்றி கூறுகிறார்.
But then in chapters 7 through 12 Krishna explained bhakti yoga.
அத்தியாயம் 7 இருந்து 12 வரை கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பற்றி கூறுகிறார்.
So one may think that we can perform any of these processes because Krishna has described four different processes.
நாம் நினைக்கலாம் கிருஷ்ணர் ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளலாம், ஏனால் கிருஷ்ணர் நான்கு வழிமுறையும் எடுத்துரைக்கிறார் என்று.
So that is true, but at the same time the processes are not equal.
அது உண்மைதான், ஆனால் ஒவ்வொரு வழிமுறையும் சமமாகாது.
And they do not give the same result.
அது ஒவ்வொன்றும் ஒரே முடிவை தராது.
Just as one may study in fifth standard or sixth standard or seventh standard or eighth standard and one may study the same subject matters but different material.
ஒருத்தர் ஐந்தாவது வகுப்பு, ஆறாம் வகுப்பு, ஏழாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு படிக்கலாம், ஒரே விதமான பாடம் தான் இருக்கும், பட் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
So one standard will lead to the next standard. If you pass fifth standard, you go to sixth standard. If you pass sixth standard, you go to seventh standard. So they're not exactly the same.
So பாடம் வகுப்புகள் இருக்கும், ஒரே பாடம் தான் இருக்கும், ஆனால் ஆறாம் வருவது அதே வந்து ஏழாம் வகுப்பில் வராது, ஏழாவில் வகுப்பில் வருவது எட்டாம் வகுப்பில் வராது, முற்றிலும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டதாகவும் இருக்கும்.
So similarly we have different types of yoga, but they're not all equal, they're not all the same.
அதே போல் யோகத்திலும் இதை வலியுறுத்தப்படுகிறது, அது எல்லாம் சமமாக இருந்தாலும் அதே சமயத்தில் வேறுபட்டதாக தோன்றும்.
So karma yoga leads to jnana yoga and astanga yoga.
கர்ம யோகம் என்பது நம்மளை ஞான யோகத்திற்கும் அஷ்டாங்க யோகத்திற்கும் எடுத்துச் செல்லும்.
And astanga yoga and jnana yoga lead to bhakti yoga.
அஷ்டாங்க யோகமும் ஞான யோகமும் நம்மளை பக்தி யோகத்திற்கு எடுத்துச் செல்லும்.
After bhakti yoga there's no other yoga.
பக்தி யோகத்திற்கு பின்பு வேற எந்த யோகமும் கிடையாது.
So therefore we say that bhakti yoga is the highest process.
அதற்காக நாம் என்ன சொல்கிறோம் என்றால் பக்தி யோகம் தான் சிறந்த யோகம் என்று சொல்கிறோம்.
So, though Krishna mentions all four processes, he ultimately concludes by saying that bhakti is the highest process.
Krishna நான்கு வழிமுறைகள் சொன்னாலும் இறுதியில் பக்தி யோகமே உயர்ந்தது என்று எடுத்துரைக்கிறார்.
Of course, one may argue that, well, we're not qualified for bhakti, so we should do karma yoga and then jnana yoga and astanga yoga. That is also true.
சிலர் சொல்லுவார், நாம் வந்து பக்தி யோகத்திற்கு வந்து தகுதி இல்லாததால் கர்மயோகத்தை செய்து அஷ்டாங்க யோகத்தை செய்து அப்புறம் பக்தி யோகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். அதுவும் ஒரு விதத்தில் உண்மையே.
However, in chapter 12 of Bhagavad Gita, Arjuna asks this question: should we gradually progress or should we just do bhakti yoga?
இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கு எழும்பிய பின்பு கிருஷ்ணரிடம் கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணரிடம் கேட்கும்போது நாம் ஒவ்வொரு முறையாக செல்ல வேண்டுமா அல்லது பக்தி யோகத்தை நேரடியாக பயிற்சி செய்யலாமா என்று.
So Krishna answers that you can go by the gradual process, but it is difficult and it takes a long time.
நீங்கள் கிருஷ்ணர் கூறுகிறார், நீங்கள் ஒவ்வொரு முறையாக செல்லலாம், ஆனால் அது ரொம்ப கடினமானது என்று கூறுகிறார்.
So the process of bhakti is easier and it is quicker.
பக்தியின் வழிமுறையோ ரொம்ப சுலபமானது, அதுவும் எளிமையானதும் கூட.
So though Krishna recommended to Arjuna to perform karma yoga and jnana yoga etc., ultimately he prefers that Arjuna perform bhakti yoga.
Krishna இறுதியில் அர்ஜுனனுக்கு அனைத்து யோகத்தை பற்றி சொல்லினாலும் பக்தி யோகத்தை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்.
So in the 18th chapter here Krishna declares the conclusion of everything.
இங்க 18th அத்தியாயத்தில் கிருஷ்ணர் எதை செய்ய வேண்டும் என்று இறுதியாக சொல்கிறார்.
So in the previous verse Krishna said, please listen and I will explain the most secret knowledge, the highest instruction.
இது முதல் பதத்தில் கூறுகிறார் கிருஷ்ணர், முக்கியமான ரகசியம், இதை தெளிவாக உன்னிப்பாக கவனிப்பாயாக என்று கூறுகிறார்.
And then he says this verse, this particular verse.
பின்பு இந்த பதத்தை கிருஷ்ணர் கூறுகிறார்.
So in other words, this is the conclusion after talking about different yogas.
இல்லை என்றால் இதுதான் இறுதியான கட்டளையாக கிருஷ்ணர் எல்லா யோகத்தை சார்ந்ததும் கூறுகிறார்.
So here he says, you be my devotee, bhava mad bhakta. So he recommends performing bhakti yoga.
Krishna என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னுடைய பக்தனாக இருப்பாய், எல்லாத்தை காட்டிலும் பக்தியே சிறந்தது என்று.
So what is bhakti yoga?
பக்தி யோகம் என்றால் என்ன?
So first Krishna says, manmana, you concentrate your mind on me.
பக்தி யோகம் என்றால் என்ன என்று கிருஷ்ணர் கேட்பதற்கு சொல்கிறார், என்னை எப்பொழுதும் நினைப்பாயாக.
So in other words, one thinks of Krishna because Krishna is speaking in order to attain Krishna.
பகவானை நினைக்க வேண்டும், பகவானை சார்ந்து இருக்க வேண்டும், பகவானை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்.
This is very different from karma yoga.
இது முற்றிலும் கர்ம யோகத்தை காண்டிலும் வேறுபட்டதாகும்.
In karma yoga, one has many goals, many objects of concentration of the mind.
கர்ம யோகத்தில் பல வழிமுறைகள் உள்ளது, பல விதமான இலக்குகள் உள்ளது, அதை நான் செய்வதற்கு.
And all of these are for material attainment.
இது எல்லாமே பௌதிகத்தை அடைவதற்காகும்.
Here the instruction is simply think of Krishna and attain Krishna.
இது ரொம்ப சுலபமாக சொல்கிறார், கிருஷ்ணனை நினைப்பாயாக, கிருஷ்ணனை வந்து அடைவாயாக.
The jnanis concentrate their mind and the yogis concentrate their mind, but they do not concentrate on Krishna.
யோகிகளும் கான்சென்ட்ரேட் பண்ணுகிறார்கள், கர்ம யோகிகளும் செய்கிறார்கள், பட் கிருஷ்ணரை நினைக்கிறதில்லை.
They try to think of Brahman.
அவர்கள் பிரம்மனை நினைக்க முயற்சி செய்கிறார்கள்.
So at the end of this purport, Prabhupada explained, Krishna is playing a flute, he's bluish in color, he's a cowherd boy. So this is a particular form to think of.
இங்கு பிரபுபாதர் தெளிவுரையில் சொல்கிறார், கிருஷ்ணர் புல்லாங்கு ஓடுகிறார், ப்ளூவாக இருக்கிறார், பின்பு ரொம்ப எளிமையாக இருக்கிறார் என்று கூறுகிறார்.
Whereas Brahman has no form, no qualities, no activities.
பிரம்மானிலோ எந்த ஒரு உருவமும் இல்லை, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை.
So actually it is impossible to think of Brahman.
முற்றிலும் இது ரொம்ப கடினமானது, அது முடியாதது பகவானை நினைப்பதற்கு.
And Krishna says also here, you become my worshipper, you worship me.
பகவான் சொல்கிறார், என்னை சார்ந்திருந்தால் என்னையே வழிபடுவாயாக.
So what is worship?
வழிபாடு என்றால் என்ன?
So worship means we offer things.
வழிபாடு என்றால் நாம் பகவானுக்கு ஏதாவது தருவது.
So here Krishna says you offer to me, offer to Krishna.
பகவான் சொல்கிறார் எனக்கு ஏதாவது செய்வாயாக, ஏதாவது தருவாயாக.
He doesn't say to worship different devatas, but he says worship simply Krishna.
பகவான் சொல்கிறார் நீ எந்த தேவர்களையும் வழிபட வேண்டாம், என்னை வழிபட்டால் போதும் என்று.
And he says mam namaskuru, that means offer respects to Krishna.
எனக்கு மரியாதை செய்வாயாக என்று கூறுகிறார்.
So in other words, bhakti yoga means to worship and surrender to Krishna, always thinking of Krishna.
பக்தி யோகம் என்றால் பகவானிடம் முழு சரணமடைந்து அவரை நினைப்பாயாக.
It does not mean worship others.
அது வந்து மற்றவர்களை வழிபடுவதற்காக அல்ல.
Of course other forms of the Lord are acceptable in bhakti yoga.
மற்ற ரூபங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பக்தியில்.
We can think of and worship Vishnu or Ramchandra or Varaha.
நாம் விஷ்ணுவையோ ராமரையோ வராகரையோ கூட சேவிக்கலாம்.
And that's all included within bhakti, so it is permissible.
அது எல்லாமே பக்தியை சார்ந்ததால் அதெல்லாம் ஒற்றுக்கொள்ளப்படுகிறது.
But here Krishna doesn't mention anyone else. He says simply offer respects to me, worship me, think of me.
இங்கு கிருஷ்ணர் முற்றிலுமாக சொல்கிறார் என்னையே வழிபடுவாக, எனக்காக ஏதாவது செய்வாயாக, என்னையே சார்ந்திருப்பாயாக.
So here Krishna indicates that of all the forms of the Lord, he is advising to worship the form of Krishna.
எல்லா ரூபங்களிலும் கிருஷ்ணரையே வழிபட வேண்டும் என்று கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார்.
This is also the conclusion of Srimad Bhagavatam.
இது ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரமும் ஆகும்.
In the Bhagavatam first part, it mentions that after listing all the avatars, that the most important form is that of Krishna.
பாகவதத்தின் முதல் பாகத்தில் கூறப்பட்டுள்ளது எல்லா அனைத்து ரூபங்களிலும் கிருஷ்ணரே சில முதன்மையானவர் என்று.
And the whole purpose of Bhagavat Purana or Bhagavatam is to glorify Krishna and tell everyone to worship Krishna.
பாகவதத்தின் முற்றிலுமான இலக்கு என்னவென்றால் எல்லா மக்களுக்கும் கிருஷ்ணரை எடுத்துரைத்து கிருஷ்ணரையே வழிபாடு செய்வதாகும்.
So in the Bhagavatam it is made very clear that Krishna is more attractive than Vishnu or Ramchandra or Narasimhadev or Matsya or Kurma.
பாகவதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணர் மிகவும் கவர்ச்சியானவர், ராமரை காட்டிலும், நரசிம்மரை காட்டிலும், மத்சியரை காட்டிலும், வாமனரை காட்டிலும்.
Because he is more attractive, therefore it is easier to worship him.
கிருஷ்ணர் மிகவும் கவர்ச்சியாக இருப்பதால் ரொம்ப சுலபமாக அவளை வழிபட முடியும்.
It is very difficult to concentrate the mind and do worship because our minds are very distracted.
நாம் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருப்போம், ஏனென்றால் மனம் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதால்.
We need something which will attract the mind.
நமக்கு மிகுந்த கவர்ச்சியான ஒரு பொருள் தேவைப்படுது மனதை கட்டுப்படுத்துவதற்கு.
So of all the different forms of the Lord, Krishna is the most attractive.
எல்லா விதமான ரூபங்களிலும் அவதாரங்களிலும் கிருஷ்ணரே கவர்ச்சியானவர்.
Thus it is easiest to worship Krishna.
அதனால் கிருஷ்ணரை வழிபடுவது ரொம்ப சுலபமானதாகும்.
So after describing about bhakti yoga and ordering Arjuna to simply do bhakti yoga, then Krishna describes the result.
கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பக்தி யோகத்தை பரிமுறை பின்பு அதனுடைய விளைவையும் கூறுகிறார்.
So he says that you will attain me.
இது என்ன கூறுகிறார் என்றால் நீ என்னை வந்து அடைவாயாக என்று கூறுகிறார்.
By worshipping Krishna we attain Krishna.
பகவான் கிருஷ்ணரை வழிபட்டால் கிருஷ்ணரை அடைவோம்.
What does this mean to attain Krishna?
இதன் பொருள் என்ன, அடைவது என்றால் என்ன?
He is speaking of a spiritual result.
அவர் ஒரு ஆன்மீகமான தெளிவுரை கூறுகிறார்.
We attain a result which is eternal, not temporary.
நாம் எதை அடைவோம் என்றால் நிரந்தரமாக இருப்பதற்காக ஒரு அனுகூலமான ஒரு விஷயத்தை அடைவோம்.
So the results of karma yoga are temporary.
கர்ம யோகத்தின் பலன்களோ ரொம்ப தற்காலிகமானது.
One may go to swarga loka or brahma loka.
ஒருத்தர் சொர்க்க லோகத்துக்கு செல்லலாம் அல்லது பிரம்ம லோகத்துக்கு செல்லலாம்.
But those places are temporary.
அந்த இடங்கள் அனைத்துமே தற்காலிகமானது.
If one performs Jnana Yoga or Astanga Yoga, one can get mukti. That is permanent, not temporary.
ஒருவர் ஞான யோகத்தை பயிற்சி செய்தாலோ அல்லது அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்தாலோ அவர்கள் பிரம்மனை அடைவர். அது நிரந்தரமானது.
But here Krishna doesn't say you attain eternal Brahman. He says you will attain me.
இங்கு கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார், நீங்கள் நிரந்தரமாக பிரம்மாவில் இருப்பீர்கள் என்று கூறவில்லை, நீங்கள் என்னை வந்து அடைவீர்கள் என்று கூறுகிறார்.
So if we attain Brahman, we just realize formlessness.
நாம் பிரம்மாவில் சேர்ந்தோம் என்றால் நமக்கு உருவம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வோம்.
If we attain Krishna, then we realize the form, qualities and activities of Krishna.
நாம் கிருஷ்ணரை அடைந்தோம் என்றால் கிருஷ்ணனின் ரூபம், கிருஷ்ணனுடைய செயல், கிருஷ்ணனுடைய லீலைகள் அனைத்தையும் பார்ப்போம்.
So though the result of jnana and yoga can be permanent because we get mukti, still it is very different from the result of bhakti yoga.
அஷ்டாங்க யோகத்தை செய்தாலோ ஞான யோகத்தை செய்தாலோ நிரந்தரமான தீர்வு இருந்தாலும் அது முற்றிலும் பக்தியின் இலக்கை காட்டிலும் வேறுபட்டதாகும்.
So what happens when we attain Krishna?
கிருஷ்ணரை அடைந்தால் என்ன ஆகும்?
So that means we go to Krishna.
அதன் பொருள் என்னவென்றால் கிருஷ்ணரிடம் செல்வோம்.
We do not become Krishna.
நாம் கிருஷ்ணராக முடியாது.
We do not merge into Krishna.
கிருஷ்ணரிடம் ஐக்கியமும் ஆக முடியாது.
So we see Krishna.
நாம் கிருஷ்ணரை பார்ப்போம்.
But what else do we do?
அது தவிர வேற என்ன செய்வோம்?
Do we simply look at Krishna all the time?
நாம் வெறும் கிருஷ்ணரை பார்த்து கொண்டே இருப்போமா?
No, we have many different senses.
இல்லை, நாம் நமக்கு மிகுந்த புலன்கள் உள்ளன.
So we engage all of our senses and our body in serving Krishna. That is the meaning of bhakti yoga.
நாம் கொண்டிருக்கும் புலன்களையே கொண்டு பகவானுக்கு சேவை செய்வோம். இதுவே பக்தியின் கோலாகும்.
So we can see Krishna with our eyes.
நாம் கிருஷ்ணரை கண்கள் கொண்டு பார்ப்போம்.
We can glorify him, do kirtan using our voice.
நாம் கிருஷ்ணரை புகழ் பாடுவோம் குரலை கொண்டு.
We can hear about Krishna or we can hear Krishna speak.
கிருஷ்ணர் பேசினால் நாம் காதை கொண்டு அதை கேட்போம்.
We can do various activities with our hands and our feet.
நாம் பல செயல்களை கைகளாலும் கால்களாலும் செய்து கொண்டிருக்கலாம்.
Just as we can serve the deity form now, so we can serve the form of the Lord in the spiritual world.
இப்போது நாம் விக்ரங்களுக்கு எவ்வாறு சேவை செய்கிறோமோ அதே போல் பகவானுக்கும் சேவை செய்ய முடியும்.
So why do we serve?
நாம் எதற்கு சேவை செய்ய வேண்டும்?
We serve because of affection for the Lord.
நாம் எதற்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் நாம் அவர் மீது கொண்டிருந்த அன்பினாலும்.
And what is the result of these activities?
அந்த செயலுடைய பலன் தான் என்ன?
The result is that we experience bliss.
அவருடைய பலன் என்னவென்றால் நாம் ஆனந்தத்தை அடைவோம்.
The bliss of serving Krishna is much superior to the bliss of realizing Brahman.
கிருஷ்ணரிடம் சேவை செய்த பிறகு கிடைக்கும் ஆனந்தம் இறைவிட பிரம்மாவில் கிடைக்கும் ஆனந்தத்தை விட மிகவும் உயர்ந்தது.
So the scriptures describe that the happiness of liberation is like a drop of water in the desert.
சாஸ்திரம் கூறுகிறது பிரம்மாவில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு துளி தண்ணீரை போல் பாலைவனத்தில் கிடைக்கும் போல்.
Whereas the bliss of serving Krishna in the spiritual world by bhakti yoga is like an ocean.
கிருஷ்ணருக்கு சேவை செய்வது ஆன்மீக லோகத்தில் கடலை போன்றதாகும்.
So in other words, by performing bhakti and attaining Krishna, we get the highest happiness.
பக்தி யோகம் செய்து கிருஷ்ணரை அடைந்தால் நமக்கு மிகுந்த உயர்ந்த ஆனந்தம் கிடைக்கும்.
And the nature of that happiness in the spiritual world is it is eternal.
ஆன்மீக லோகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ நிரந்தரமானதாகும்.
And it is ever increasing.
அது எப்போதும் உயர்ந்து கொண்டே போகிறது.
So this is a promise made by Krishna.
இது சத்தியம், சத்தியமாக்காக கூறுகிறார் கிருஷ்ணர்.
He says here, I promise you this.
கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சத்தியம் செய்கிறேன் என்று.
So the Supreme Lord is guaranteeing this result.
முழுமுதல் கடவுளே சொல்கிறார், இதை நான் கண்டிப்பாக தருவேன் என்று.
He is promising that you will get the highest satisfaction, the highest happiness.
கிருஷ்ணர் சொல்கிறார், உங்களுக்கு உயர்ந்தமான சந்தோஷத்தையும் உயர்ந்தமான இலக்கையும் தருகிறேன் என்று வாக்குறுதி தருகிறார்.
So this distinguishes bhakti from karma yoga, gyan yoga and ashtanga yoga.
இது சற்றும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது பக்தி யோகத்தை கர்ம யோகத்திலிருந்து, ஞான யோகத்திலிருந்து, அஷ்டாங்க யோகத்திலிருந்து.
Krishna does not promise to get, that you will get the highest happiness by these other processes.
கிருஷ்ணர் எப்பொழுதும் வாக்குறுதி தந்ததே இல்லை, நீங்கள் மற்ற முறைகளை செய்தால் உயர்ந்தமான சந்தோஷத்தை அடைவீர்கள் என்று.
But here Krishna makes a direct promise.
ஆனா இங்கு நேரடியாக வாக்குறுதி தருகிறார்.
So this means that bhakti is the highest process, it's the most beneficial for all of the jivas.
இது எதை குறிக்கிறது என்றால், பக்தி யோகமே ரொம்ப சிறந்ததாகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுவே சார்ந்ததாகும்.
And here Krishna also gives a reason why he is making this promise.
இந்த கிருஷ்ணர் இதற்கு காரணமும் தருகிறார், எதற்காக இவ்வாறு வாக்குறுதி அளிக்கிறார் என்று.
Krishna says you are very dear to me.
கிருஷ்ணர் சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் என்று.
So this means that Arjuna is very dear to Krishna.
அதன் பொருள் என்றால், அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமானவர்.
But it also means that all the devotees are very dear to Krishna.
எல்லா பக்தர்களும் கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர்களே.
And it also means that people who perform karma yoga, gyan yoga and ashtanga yoga are not so dear to Krishna.
Karma yogate paichi panbavargal, ashtanga yogate seivavargal, gyan yogate paichi panbavargal krishnaridam nerugamanavargal aaga mudiyadu.
In chapter 4 Krishna tells Arjuna, I speak this knowledge to you because you are my dear friend.
அத்தியாயம் நான்கில் கிருஷ்ணர் கூறுகிறார், நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நீ என்று மிக நெருங்கிய நண்பர் ஆவாய்.
He does not explain this to gyanis and yogis and to karma yogis.
இது ஞானிகளுக்கும் அஷ்டாங்க யோகிகளுக்கும் கர்மிகளுக்கும் எடுத்துரைக்கப்படவில்லை.
So the performer of bhakti yoga, the devotee, has a very special position.
பக்தி யோகத்தில் பக்தர்களுக்கு ஒரு சிறந்த சலுகை உண்டு.
He gets mercy and is favored by the Supreme Lord.
அது என்னவென்றால், சலுகை என்னவென்றால், கிருஷ்ணனுடைய அளவற்ற கருணையாகும்.
So in chapter 12 Krishna said that by bhakti yoga you will quickly come to me.
12வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், பக்தி யோகத்தின் மூலமாக நீ வெகு சீக்கிரத்தில் என்னை வந்து அடைவாய் என்று.
So one attains the result of bhakti yoga quickly because Krishna is very attracted to the devotees.
Yen bhaktargal vegu seekrathil krishnai adaigiraar endral krishnarku migunda pidithamanavar aagiraargal bhaktargal.
Krishna also says I'm equal to everyone but I'm attracted to my devotees.
Krishna solgiraar naan eppozhum samamanavar aanal bhaktargalukku mattum naan siride gavanikkindren endru.
So therefore the process of bhakti yoga is very special, it is very dear to Krishna.
அதனால் பக்தி யோகம் ரொம்ப சிறந்ததாகும், கிருஷ்ணரை தெரிந்திருக்கிறார்.
And if we follow this process then we are sure to get the mercy of Krishna.
நாம் இந்த பக்தி யோகத்தை செய்தோம் என்றால் கண்டிப்பாக கிருஷ்ணருடைய கருணை கிடைக்குமாகும்.
And he promises you will get the highest happiness.
கிருஷ்ணர் இன்னொரு வாக்குறுதியும் தருகிறார், நமக்கு மிகுந்த உயர்ந்த ஆனந்தமும் கிடைக்கும் என்று.
So everybody wants happiness.
எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை.
Nobody will refuse happiness.
யாரும் சந்தோஷத்தை தவிர்ப்பதில்லை.
Everybody of course wants to avoid suffering and pain and lamentation.
எல்லோரும் துக்கத்தையும் வலியையும் வேதனையையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
So the complete removal of all suffering and attainment of the highest happiness is promised here by Krishna in this verse.
எல்லா துக்கத்தையும் தள்ளி வைத்து உயர்ந்தமான ஆனந்தத்தை அடைய கிருஷ்ணரே வாக்குறுதி தருகிறார் இந்த பதத்தில்.
So if we want to follow scripture then all we have to do is follow this verse.
நாம் சாஸ்திரத்தை பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த பதத்தை பின்பற்றினால் போதுமானது.
So Krishna instructs you, think of me.
கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை நினைப்பாயாக.
So we should think of Krishna.
நாம் என்ன செய்ய வேண்டும், கிருஷ்ணரை நினைக்க வேண்டும்.
We should worship Krishna.
நாம் கிருஷ்ணரை வழிபட வேண்டும்.
We should offer our respects to Krishna.
நாம் அவருக்கு மரியாதை தர வேண்டும்.
So there are many methods by which we can do this.
அதற்கு பல முறைகள் இருக்கிறது.
One of them is by seeing the deity form and offering respects to the deity.
அதற்கு ஒரு முறை பகவான் விக்கிரகத்தை பார்த்து அவர்களுக்கு மரியாதை செய்வதாகும்.
Another is by making offerings. So this is the worship. We offer things to the deity like flowers.
இன்னொரு முறை வந்து நாம் கிருஷ்ணருக்காக ஏதாவது அர்ப்பணிப்பது, எடுத்துக்காட்டு மலர்கள்.
Another method is kirtan.
இன்னொரு முறை வந்து கீர்த்தனமாகும்.
By glorifying Krishna, by chanting his name, we can very easily attract Krishna.
நாம் உன்னர முறை வந்து பகவானை கீர்த்தனம் செய்வது, பகவானுடைய நாமத்தை கூறுவது, பகவானுடைய கவர்ச்சியை சுலபமாக பெறுவதற்கு.
So these are very simple ways by which we can attain the highest goal.
இது ரொம்ப எளிமையான முறையாகும், ஆனால் இலக்கோ ரொம்ப உயர்ந்ததாகும்.
And this is the direct statement of Krishna at the conclusion of Bhagavad Gita.
இதுவே இறுதியான வாக்கு மூலமாகும், கிருஷ்ணரிடமிருந்து இந்த பதம் இறுதியான பகவத் கீதையின் கடைசி ஸ்லோகமாகும்.
So we should follow this instruction.
So நாம் இதை செய்ய வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா.